மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். நாம் எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:16. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:16.
இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில்
இந்த கட்டிலிருந்து
அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாள் சனிக்கிழமை அன்றைக்கு அவர் ஜெப ஆலயத்தில் அவர் வந்திருக்கிறார் உபதேசிப்பதற்காக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஜெப ஆலயத்தில் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் 18 வருஷமாய் கூன் விழுந்த நிலைமையில் இருக்கிறாள். அந்த கூன் அவளை விட்டு விலகாமல் 18 வருஷம் அவள் மிகவும் படாது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறாள். அவள் அந்த ஜெபாலயத்தில் இருக்கிறதை இயேசு கிறிஸ்து கண்டார். கண்டு அவளை தமக்கு முன்பாய் வரும்படி இயேசு கிறிஸ்து அழைத்தார். அழைத்து தம்மிடத்தில் அழைத்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதை செய்யும் பொழுது அந்த ஜெப ஆலயத்தில் இருக்கிறதான நபர்கள் எல்லாருமே எரிச்சல் அடைஞ்சாங்க. இந்த ஓய்வு நாளில் இவர் அற்புதம் செய்கிறாரே என்று அவரை குறித்து எரிச்சல் அடைந்தாங்க. உடனே அது நிமித்தமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை இந்த ஓய்வு நாளில் நாம் கட்டவிழ்க்க வேண்டியது இல்லையா என்று கேட்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் பாரம் என்ன? கட்டப்பட்ட ஜனங்கள் கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். இது அவருடைய பாரம். ஒருவராகினும் பிசாசினால் கட்டப்பட்டிருக்க கூடாது. பிசாசினால் கட்டப்படுதல் என்பது ஏதோ தலை விரித்து ஆடி கேடு விழுகிறது மட்டுமல்ல, பிசாசு மனுஷர்களை பல விதங்களில் கட்டுகிறது. இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது பிசாசு கட்டினது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் 18 வருஷமாய் எவ்வளவும் நிம்முற முடியாதபடி அவளை கூன் விட வைத்து விட்டது. 18 நீண்ட வருஷங்கள். அப்படியானால் சரீரத்திலே அநேகருடைய வாழ்க்கையில் வருகிறதான பிரச்சனைகள், அதுவும் கூட பிசாசினால் வருகிறதான பிரச்சனையாயிருக்கிறது. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓய்வு நாளில் கட்டப்பட்டிருந்ததான இந்த மகளை விடுதலையாக்கினார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த பெண் ஒரு யூத பெண். அவள் கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும் என்கிறதிலே கர்த்தர் கவனமாயிருந்தார். அவள் கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். சரி, இந்த இடத்துல நாம் இன்றைக்கு நாம் கவனிக்கப் போகிற காரியம், இந்த பிசாசின் கட்டுகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் சம்பவிக்கிறது? இல்ல, பிசாசு பிடித்தவங்களை நம்ம பல விதங்களிலே பார்க்கிறோம். ஊமையும் செவிடுமான ஆவி, பைபிள் இருந்து பார்த்தாலே நம்ம சொல்ல முடியும். ஊமையும் செவிடுமான ஆவி, குருட்டு ஆவி, கூன் விட வைத்ததான ஆவி, இன்னும் மனுஷனை மிருகத்தை போல இந்த லேகியோன் கல்லறிகளிலே வாழ வைக்கிறதான ஆவி, தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிற ஆவி, இப்படி நிறைய வெரைட்டி இருக்குது பைபிள்ல. இப்படிப்பட்ட பலவிதமான ஆவிகள் இருந்து செயல்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் இந்த ஒவ்வொன்றுக்கு பின்பாக ஒவ்வொரு ஆவிகள் இருந்து மனுஷனுடைய வாழ்க்கையை பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார், இப்படி ஒவ்வொருவரும் கட்டப்பட்டிருப்பது அவருடைய சித்தம் அல்ல, ஆகையினால் விடுதலை செய்யணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன் இந்த ஆவிகள் ஒரு மனிதனை பிடிக்கிறது? அதுக்கு ரீசன் இருக்கு. சாதாரணமாக எந்த ஒரு நபரையும், ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறவர்களை அசுத்தாவி பிடிக்க முடியாது. அது நம்ம தெளிவார்க்கணும். ஏன்னா அது அசுத்த ஆவி, அசுத்தமான ஒரு ஆவி, பிசாசின் ஆவி. இப்படி இருக்கும்பொழுது இந்த ஆவி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவருக்காய் சரியாய் வாழ்கிற ஒரு நபரை இந்த ஆவிகள் வந்து பிடிக்க அதனால் முடியாது, பிடிக்க கூடாது. பிடிக்க உண்மையை சொல்லப்போனா வான்னு கூப்பிட்டா கூட வராது. ஏனென்றால் அது அவர்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த ஆவிகள், இவைகள் அசுத்தத்தை விரும்புகிற ஆவிகளுக்கு ஒரு பரிசுத்தமான நபருடைய வாழ்க்கை அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் நிச்சயமாய் வந்து இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு சில இடங்களில் பார்க்கும்பொழுது தேவ பிள்ளைகளும் பிசாசின் ஆவியினாலே அநேகர் சிலர் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் பாதிக்கப்படுறாங்க? அதுக்கு ரீசன் கண்டிப்பா இருக்குது. அதைத்தான் இன்றைக்கு நாம் சில காரியங்களில் உதாரணங்களின் மூலமாக பைபிளிலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். எடுத்துக்கொள்வோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:22 வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து
ஆண்டவரே
எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள்
மெய்தான் ஆண்டவரே
ஆகிலும்
நாய்க்குட்டிகள்
தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது,
நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார்.
அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள்.
இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஒரு கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறாள். அவளுடைய பிரச்சனை, அவளுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். அந்த சூழ்நிலையில் தன் மகளுக்கு சுகம் வேண்டி வருகிறாள். இவள் ஒரு புறஜாதி பெண்ணாய் இருக்கிறாள். நம்ம ஏற்கனவே நாம் வாசித்த அந்த கூன் விழுந்த பெண், அவள் ஒரு யூத பெண். அவளை குறித்து இவள் சாத்தான் கட்டியிருக்கிற ஆபிரகாமின் குமாரத்தினர். அவள் ஒரு யூத பெண். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கிறதான இந்த பெண் ஒரு புறஜாதி. இவள் வந்து தன்னுடைய மகளுக்கு சுகத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. இது பிள்ளைகளாகிய யூத ஜனங்களுக்கென்று இப்பொழுது சுகமளிக்கும் காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது, புறஜாதியாகிய உனக்கு இது காலம் அல்ல, இன்னும் வரல. ஆனாலும் அந்த பெண் தொடர்ந்து அவரை பிடிவாதமாய் கேட்கும் பொழுது அந்த மகளை கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அந்த மகளை விடுதலை செய்கிறார். இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த சின்ன பிள்ளை, இவளுக்கு ஏன் இந்த அசுத்தாவி பிடித்தது இல்லையா? இந்த சின்ன பிள்ளை இவளுக்கு ஏன் அசுத்தாவி பிடிக்கணும்? இவ்வளவு ஒரு சின்ன வயது உள்ள பிள்ளை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இதை நம்ம நேரடியாக நம்ம அனுபவத்திலே பார்க்கிறோம். எத்தனையோ சிறு பிள்ளைகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறது நம்மளையே நமக்கு நடுவிலே நம்ம பார்ப்போம். குறிப்பாக இந்த விபிஎஸ் நேரத்தில் டெலிவரன்ஸ் மீட்டிங் வைக்கும் பொழுது பெரும்பாலான பிள்ளைகள் அசுத்தாவிகளிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள், கீழே விழுகிறார்கள். அசுத்தாவி அவருடைய சின்ன பிள்ளைகளை பிடிச்சிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி வருகிறதான இந்த பிள்ளைகளை பிசாசின் ஆவிகள் பிடித்திருக்குது. ஏன் பிடிக்குது? எத்தனையோ சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனால் சில பிள்ளைகளை பிடிக்குது, சில பிள்ளைகளை பிடிக்கிறது இல்லை. என்ன வித்தியாசம் இல்லை? அதுக்கு அதையும் கவனிக்கணும். இந்த பெண் ஒரு கானானிய ஸ்திரீ, இவனுக்கு இருந்த மகளை அசுத்தாவி பிடித்தது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவளுக்கு தெய்வம் இல்லை, மெய்யான தெய்வம் இவளுடைய வாழ்க்கையில இல்லை. அதான் பிரச்சனை இல்லையா? பிள்ளைகளை எல்லா பிள்ளைங்களையும் பிடிக்கணும் இல்லையா? இங்கேயும் பிள்ளைங்களா இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, கவனிக்கணும். அப்ப சிறு பிள்ளைகள் என்றாலும் பெற்றோர் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, கர்த்தரை பிடித்துக் கொண்டு கர்த்தருக்காக வாழ்கிற பெற்றோராக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளின் மேல் ஆதிக்கம் செலுத்துவதற்கு எந்த பிசாசினாலும் முடியாது. இந்த பெண் கர்த்தரை அறியாதவள், தன் வாழ்க்கையிலே கர்த்தர் இல்லாதவள். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிசாசின் ஆவிகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது. பெற்றோரிடத்திலிருந்து வாசல் திறக்கப்பட்டு பிள்ளைகளை அசுத்தாவிகள் பிடிக்கிறது. அதனால இந்த பிள்ளைக்கு பிசாசு பிடித்ததற்கு காரணம் அந்த பிள்ளை இல்லை, அவருடைய பெற்றோர் தான் காரணம். பெற்றோர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தால் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, பெற்றோர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பிள்ளைகள் அசுத்தாவிகளினால் பாதிக்கப்படுவார்கள். இது முதல்ல நம் அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். பெற்றோர் ஆவிக்குரிய வாழ்க்கை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். கர்த்தரை தேடுகிறவர்களாய், கர்த்தருக்காக வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கும்போதுதான் நம் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இல்லைனா பிசாசு ஈஸியா நுழைஞ்சிடும். ஒரு குடும்பத்திற்கான பாதுகாப்பே பெற்றோர் மூலமாக பிள்ளைகளுக்கு வந்து சேருகிறது. இந்த பெண் ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவள் அல்ல, அது கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்காதவளாயிருந்தார். அதனாலதான் அவளுக்கு அந்த குடும்பத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அவருடைய மகளுக்கு அப்படிப்பட்ட நிலைமை வந்தது. நீங்க வேதத்தில் பார்ப்பீர்கள் என்றால் சில உதாரணங்களை சொல்ல முடியும். நோவா தேவபக்தி உள்ளவன், அவன் நிமித்தம் அந்த முழு குடும்பமும் பாதுகாப்பு கிடைச்சது. நோவா தேவபக்தி உள்ளவன். அப்போ பெற்றோருடைய தேவபக்தி பிள்ளைகளுக்கு மிகவும் பாதுகாப்பை கொடுக்கும். பெற்றோர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு என்கிற அனுபவத்தை பெற்று கவனமாய் காத்துக்கொள்ளணும். அதுதான் முக்கியம். அந்த ரட்சிப்பிலே நிலைச்சிருக்கணும், இல்லைனா பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலையும் பாதுகாப்பு கிடையாது. சரி, முதல் காரியம், ரட்சிப்பு என்கிற ஒரு அனுபவம் இல்லாவிட்டால் நமக்கு முடியாது. இந்த ரட்சிப்பு என்றால் என்ன என்பதற்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு வசனத்தை காண்பிக்கிறேன். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:47 வாசிக்கலாம்.
அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும்,
மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும்
எருசலேம் தொடங்கி
சகல தேசத்தாருக்கும்
அவருடைய நாமத்தினாலே
பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இங்கே மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு, இந்த மனம் திரும்புதல் என்பது பெற்றோருக்கு சரியா இருக்கணும். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் சரியா இருக்கணும். நான் ஊழியத்தின் பாதையிலே கடந்து செல்லும் பொழுது பல இடத்துல எனக்கு பல அதிர்ச்சிகரமான காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்த ரட்சிப்பில் ஒருவன் நிலைத்திராவிட்டால் அவன் வாழ்க்கையில பிசாசு பயங்கரமா பிடிக்கும். எத்தனையோ இடங்களில் கூட்டம் நடத்த போகும்போது, டெலிவரன்ஸ் மீட்டிங் வைக்கும் பொழுது, சில போதகர்களுடைய பிள்ளைகளே பிசாசினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. தெரியும், இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு கூட தெரியும். அம்பத்தூர்ல பிசிஐ அப்படின்னு ஒரு சர்ச், அந்த சபையின் போதகர் அவர் திடீரென்று வியாதிப்பட்டு படுத்த படுக்கை ஆயிட்டார். படுத்த படுக்கையாகி கடைசியில் அவங்களுடைய வீட்டில் அவர் மனைவி கொண்டு போய் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சாங்க. செலவு செய்தும் எந்த ஒரு சுகமும் கிடைக்கல. அப்படி நம்முடைய சபையிலிருந்து பிரதர் இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, ஜெபிக்க கூப்பிட்டாங்க. போய் பார்த்தேன், சர்ச்சுக்குள்ளேயே படுத்த படுக்கையா படுத்துட்டு இருக்கிறார். எத்தனையும் ஹாஸ்பிட்டல் போய் என்னென்னமோ செக் பண்ணி பார்க்கறாங்க, எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகல, அவருக்கு கொஞ்சம் கூட சுகமே கிடைக்கல. அதன் பிறகு நான் அவரை எழுந்து உட்கார வச்சு ஒரு ஜபம் பண்ணேன். ஜபம் பண்ணுன்னு பொத்துன்னு கீழே விழுந்துட்டார். ஒரு ஒரு போதகர் சபை நடத்திட்டு இருக்கிறார். அவருக்கு அது ஆச்சரியமா போச்சு, அவங்க எல்லாத்துக்கும் அது ஆச்சரியமா போச்சு. கூட்டிட்டு போன பிரதர் பிரதருக்கும் சரி எல்லாருக்குமே ஆச்சரியமா போச்சு. அவங்களுடைய தலைமை போதகர் அங்க வந்திருந்தார். அப்ப இவர் சபை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பாஸ்டரா இருக்கிற அவர் மேலேயே அசுத்தாவி இருந்தது. ஜெபிச்ச அன்னையிலிருந்து அவருக்கு இருந்த அந்த பல நாட்கள் படுத்த படுக்கையாக இருந்தவர் எழுந்துட்டார், சுகமாக எழுந்துட்டார். எழுந்த பிறகு கேட்டாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்க சர்ச்சில் ஈவினிங்ல வந்து நீங்க கூட்டம் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அன்னைக்கு சாயங்காலம் அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் கழிச்சு சண்டே வந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங் போகணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டேஜில் இருக்கிறார். அப்ப அந்த கூட்டத்தில் டெலிவரன்ஸ் மீட்டிங் நடத்தணும். எத்தனை விதமான ஆவிகள் எத்தனை ஜனங்களுக்குள் இருந்து புறப்பட்டது, ஒவ்வொருத்தர் விடுதலை செய்யப்பட்டான். அதில் ஒரு வாலிப பிள்ளை பயங்கரமாக கழிச்சது, உங்களுக்கெல்லாம் தெரியும், லெனினுக்கெல்லாம் தெரியும், பயங்கரமாக கழிச்சது. அந்த மகளுக்கு ஆக தொடர்ந்து அன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியல. அந்த பிறகு ஒப்பு கொடுக்க வச்சுட்டு பின்பு போய் ஜெபிச்சோம், ஒப்பு கொடுக்க வச்சோம். அப்புறம் அந்த பிள்ளை கொஞ்சம் விடுதலையாக்கப்பட்டால் பல பிரச்சனை, அது பெரிய சம்பவம் அது. அதன் பிறகு அந்த பிள்ளையை பைபிள் காலேஜில் போய் சேர்ந்தா, படிக்க ஆரம்பிச்சா. போன வாரம் அவருடைய வளர்க்கிறதான தாய், அவங்க எனக்கு அந்த குடும்பத்தில் பெரிய சாபம் இருந்துச்சு, எனக்கு ஃபோன் பண்ணாங்க. போன வாரம் ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்திருக்குது, அதுவும் அவர் ஒரு பாஸ்டர், அவளை கல்யாணம் பண்ண போறாங்க, அதனால நீங்க ஜெபம் பண்ணிக்கிங்க என்று சொல்லி போன வாரம் எனக்கு ஃபோன் வந்துச்சு. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, இப்படி பிசாசு கொஞ்சம் ரட்சிப்புக்குள் இல்லாவிட்டால், பெற்ற ரட்சிப்பிலே நிலை தீராவிட்டால், ரட்சிக்கப்படாத பட்சத்தில் யாராயிருந்தாலும் அவர்களை தாக்கும், அவர்களை மேற்கொள்ளும். அதோட ஒரு தடவை நான் பெங்களூர்ல ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அந்த மீட்டிங் போனது அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மீட்டிங். அது முதல் நாளிலே பாஸ்டர்ஸ் மீட்டிங் வச்சிருந்தாங்க, அதுக்கு அடுத்த ரெண்டு நாட்கள் தொடர்ந்து பிலீவர்ஸுக்கு நடந்துச்சு. பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பெங்களூர்ல இருந்து நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. நான் போய் நடத்த வேண்டிய காரியங்களை மாத்திரம் நடத்திட்டு கீழே எனக்கு ரூம் கொடுத்ததாங்க, கீழே வந்துட்டேன். நான் அங்கே போய் ஜெபிக்க வேண்டிய பிரசங்கம் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிவிட்டு கீழே வந்துட்டேன். அதுக்கு பிறகு அந்த லீடர்ஸ் வந்து, அந்த டிஸ்ட்ரிக்ட் லீடர் வந்து அவங்களோட சில காரியங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் எனக்கு சம்பந்தம் கிடையாது, கீழே இறங்கி வந்துட்டேன். வந்துட்டு என்னுடைய அறையில் இருக்கும் பொழுது, அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பாஸ்டர்ஸ் எல்லாம் மாடியிலிருந்து இறங்கி வந்தாங்க. அப்போ நான் அந்த ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ரெண்டு பாஸ்டர் என்கிட்ட வந்தாங்க. ஒருத்தர் வந்தார் ஃபர்ஸ்ட், பின்னாலே ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க. எனக்கு ஒரே தலைவலினார் ஒருத்தர், இன்னொருத்தர் ஒரே வயிற்று வலினாரு, தலை இலை கை வச்சு அவர் பொத்துன்னு விழுகிறார். இன்னொருத்தர் வந்தார், அவருக்கு ஒரு கை வச்சு அவரு கிளை விழுகிறார். வந்து ஜெபிக்க வந்த ஒவ்வொருவர் மேலும் அசுத்தாவியின் ஆதிக்கம் இருந்துச்சு. அப்ப இவங்களெல்லாம் என்னன்னு சொல்வதென்றால், இந்த ரட்சிப்பு என்றால் என்னன்னு தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த ரட்சிப்புக்குள் நிலைத்திருக்க தவறிவிடுகிறவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அசுத்தாவிகள் அவர்களை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது. தேவ பிள்ளைகள், அதை நம்ம கவனமா இருக்கணும். நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது ஒரு பெரிய காரியம். அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்கும் பொழுதுதான் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. இரண்டாவதாக, ஏன் அசுத்தாவி ஒரு நபரை பிடிக்கிறது? மார்க் எழுதின சுவிசேஷம் 9:17 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே,
போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த
என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும், அங்கே அவனை அலைக்கழிக்கிறது, அப்பொழுது அவன் நுரை தள்ளி
பல்லை கடித்து
சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி
உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன்.
அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே,
எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்
வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்,
எது வரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்,
அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார்.
அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார்.
அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி
இது
இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது.
இதை கவனிக்கணும், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது என்றான்.
இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி
நீ
விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும்
என்று
கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை
இயேசு கண்டு
அந்த
அசுத்தாவியை நோக்கி,
ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார்.
இந்த இடத்திலும் ஒரு வாலிபன் கொண்டு வரப்பட்டான் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில். இந்த சம்பவம் ஒரு அருமையான ஒரு டாக்டரின் அடங்கின ஒரு சம்பவம், உபதேசம். இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து கவனித்தால், இயேசு கிறிஸ்து தனக்கு நெருக்கமான மூன்று சீஷர்கள் பேதுரு யாக்கோபு யோவான் இவர்களை அழைத்துக் கொண்டு ஒரு மலையின் மேல ஜெபிக்க போயிடுவார். அந்த நேரத்தில் மீதி 9 சீஷர்கள் மலையடிவாரத்தில் இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு தகப்பன் ஒரு வாலிபனை கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து, என் மகனுக்கு ஒரு கொடிய பிசாசு இருக்கிறது, இது இவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி அநேக முறை கொல்ல பார்க்கிறது என்று கொண்டு வந்து நிற்க வைக்கிறான். அவனுக்கு பேச முடியாது. அவன் பல நேரங்களில் நுரை தள்ளி கீழே விழுகிறான். அப்படின்னா மல்டிபிள் ப்ராப்ளம் அவனுக்கு. இந்த வாலிபனுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்ப்பீர்கள் என்றால், ஊமையானவனாயிருந்தான். அவனுக்கு பேச முடியாதபடி அந்த ஆவி அவன் வாயை கட்டி இருந்துச்சு. அநேக முறை கீழே விழுந்து நுரை தள்ளிச்சு, வாயில ஃபிட்ஸ் வந்துச்சு, தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிச்சு, தற்கொலையை தூண்டுகிற ஆவி இருந்துச்சு. இந்த ஆவிகள் பல விதத்தில் இந்த வாலிபனை பிடிச்சிட்டு இருக்குது. அநேக முறை கொல்வதற்கு அது முயற்சி எடுத்தும் கர்த்தருடைய கிருபை, அவன் விடுதலையாக வேண்டும் என்று ஒரு தேவ திட்டம் இருந்ததினாலே அவன் அப்படி ஒரு மரணத்தை சந்திக்காமல் அவன் வாலிப வயசு வரைக்கும் வந்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இது எப்பொழுது நடந்தது, எப்பொழுதிருந்து இருந்தது என்று சொல்லி கேட்கிறார் ஆண்டவர். சிறு வயதிலிருந்தே இருக்குதுன்னா, எப்படி அந்த கானானிய ஸ்திரீயின் விஷயத்தில் அந்த பெண்ணுக்கு சின்ன பெண்ணா இருக்கும் பொழுதே அவளுக்குள் அசுத்தாவி இருந்ததோ, அதே போல இதிலே தெளிவாக தகப்பன் சொல்லுகிறான், சிறு வயது முதற்கொண்டே இந்த ஆவி அவன் மேல் இருக்குது. அந்த பெண்ணுடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது அவள் ஒரு புறஜாதியாக இருந்தாள். இயேசு கிறிஸ்து அதை தெளிவுபடுத்தினார். ஆகையினாலே கர்த்தர் இல்லாத ஒரு காரணத்தினாலே அவள் வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்துச்சு. நான் நினைக்கிறேன், இந்த நபர் ஒரு புறஜாதியா இருந்திருக்க வாய்ப்பில்லை. இவனுடைய ப்ராப்ளம் வேற, இவனுடைய ப்ராப்ளம் வேற. இந்த சூழ்நிலையில் இவன் கொண்டு வரப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ரெண்டு விதமான காரியத்தை டீல் பண்றார். முதலாவது 19 வசனத்தில் பார்க்கும் பொழுது, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னார். இந்த இடத்தில் அவர் சொன்னது எதை யாரை என்று சொல்லி நீங்க பார்த்தீர்கள் என்றால், 18 வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று அப்படின்னு சொன்னான். தகவல் உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் துரத்தி விடாமல் போயிற்று என்று சொன்ன உடனே ஆண்டவர் கொடுத்த பதில், விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உன்னோடு உங்களோடு கூட இருப்பேன். இது ஃபர்ஸ்ட் சீஷர்களை மென்ஷன் பண்ற வார்த்தை இது இந்த இடத்துல சொல்றது. அதன் பிறகு இயேசு கிறிஸ்து 23 வசனத்தில் பார்க்கும் பொழுது, 22 வசனத்திலே, சாரி 21 பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாங்க எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற் கொண்டே உண்டாயிருக்கிறது என்றான். 22 வாசிக்கலாம்,
இவனை கொல்லும்படிக்கு,
இவனை கொல்லும்படிக்கு
அது அநேகம் தரம்,
அது அநேகம் தரம்
தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று,
தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று,
நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால்,
நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால்
எங்கள் மேல் மனதிறங்கி,
எங்கள் மேல் மனதிறங்கி
எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார்,
எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார்.
இயேசு அவனை நோக்கி,
இயேசு அவனை நோக்கி,
நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்,
நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்,
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்,
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்.
உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே,
விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே,
என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று,
என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று
கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான்,
கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இப்ப அவர் பேசுறது வந்து தகப்பனுக்கு பேசுற, முதல்ல சொன்னது சீஷர்களை மென்ஷன் பண்ணி சொன்னார் 19 வசனத்தில். இந்த 22-23 வசனங்களிலே பார்க்கும் பொழுது இந்த தகப்பனுக்கு அவர் சொல்றார், அவன் கேட்கிறான், ஆண்டவரே இவன் இவனை அநேக தரம் இந்த பிசாசு கொல்ல நினைக்கிறது, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால், உமால் முடியும்னா ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யுங்க ஆண்டவரேங்கிறான். அந்த வார்த்தையிலேயே பாருங்க எவ்வளவு அவிசுவாசம் நிறைஞ்சிருக்குது. ஏதாவது முடிஞ்சா செய்யுங்க ஆண்டவரே, முடியலன்னா பரவாயில்ல முடிஞ்சா செய்யுங்க என்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கிட்டயே நீ இப்படி கணக்கு போற, நீ விசுவாசிச்சானா உனக்கு ஆகும், என்னால முடியுமான்னு உனக்கு சந்தேகமா இருக்குது, அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், உனக்கு விசுவாசம் இருந்தால் ஆகுன்றார். இப்ப காரியத்தை கர்த்தர் அவனுடைய காரியத்தை குறைவை சுட்டி காட்டுறார். இப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த தகப்பன் இவன் ஒரு அவிசுவாசத்தில் நிறைந்த ஒரு நபர், எதாயிலும் செய்ய முடிஞ்சா செய்யுங்க என்றான். ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அதுக்கு அவன் கொடுக்கிற பதில் அதோட வேடிக்கையான பதில், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும்டான். இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, இவன் விசுவாசிக்கிறவன் எடுத்துக்கிறதா அவிசுவாசின் எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்றான், அப்ப எப்படி அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும்னு சொல்றான். இவனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு ஒன்றும் புரியல. இதுல மாக மொத்தத்தில் இவனை நம்ம ஒரு கன்க்ளூட் பண்ணலாம், இவன் யாருன்னு, விசுவாசம் இல்லாத ஒரு மனுஷன், அது நமக்கு தெளிவா தெரியுது. இவன் இப்படி எப்படி மாத்தி மாத்தி சொல்றான், விசுவாசிக்கிறான்னு ஒரு வாயில சொல்றான், ஆனா அவனுக்கே அது வாயில அவன் சொன்ன உடனே அவனுக்கே உள்ள குத்துது, நம்ம எவ்வளவு அவிசுவாசம் உள்ள ஆள், நம்ம விசுவாசிக்கிறேன் வாயை விட்டுட்டோமே அப்படின்னு வாயை விட்ட உடனே அவனுக்கே குத்துது, உடனே கன்ஃபஸ் பண்றான், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு உதவி செய்யும் கண்ணீரோடு சத்தம் போட்டு சொன்னான். அப்ப ஆண்டவர் உடனே அந்த ஆவியை விரட்டினார். விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம். இந்த விசுவாசத்தை ரெண்டு விதமான காரியத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும், நம்முடைய வாழ்க்கைக்கு பர்சனல் லைஃப்குள்ள ஒரு பாதுகாப்பாகவும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும், இதுவும் ரட்சிப்பை சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். இன்னைக்கு பார்த்தோம்னா பாவம் செய்கிற ஒரு நபரை அசுத்தாவிகள் பிடிக்க முடியும், ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் பின்னாலே அசுத்தாவிகள் இருக்கிறது, வேசித்தன ஆவின்னு பைபிள்ல. அப்ப வேசித்தனம் செய்யறாங்கன்னா ஒருத்தர் அவங்க மேல அந்த ஆவி இறங்கும். இப்படி எந்தெந்த பாவத்துக்கு பின்னால் அந்தந்த ஆவிகள் இருக்கிறது, பொய்யின் ஆவின்னு இருக்குது, ஒருத்தர் பொய் பொய்யா பேச ஆரம்பிச்சுன்னா அந்த ஆவி அவனை பிடித்துக் கொள்ளும். அவன் இன்னும் டேலண்டா பொய் சொல்றவனா மாறிடுவான். புரியுதுல? இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாலும் ஒவ்வொரு ஆவி இருக்குது. அந்த ஆவிகள் அவங்க அதுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அந்த ஆவிகள் அவர்களை ஆக்கிரமித்து அதில் விட்டு வெளியே வர முடியாதபடி அவங்களுடைய அடிமைத்தனம் பண்ணிடும். இது ஒரு காரியம். ஆனால் இந்த பாவங்கள் பல விதங்களில் இருந்தாலும் பிரதானமான பாவம் என்ன, இதுதான் நம்ம கவனிக்கணும். பாவத்திலேயே பிரதானமான பாவம் என்ன? நம்ம கொலைன்னு சொல்லலாம், ரத்தப்படி, விபச்சாரம், வேசித்தனம், பில்லி சூனியம், இப்படி எத்தனையோ பாவங்கள் இருக்குது, கொலைகள் இருக்கு, எத்தனையா இருக்குது. ஆனால் இவைகள் எல்லா பாவங்களை விட மிகப்பெரிய பிரதானமான பாவம் அவிசுவாசம். வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16:7 ஏழாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால்,
தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார்,
நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன்,
அவர் வந்து
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
நியாயத்தீர்ப்பை குறித்தும்
உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால்
பாவத்தை குறித்தும்
நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே
நியாயத்தீர்ப்பை குறித்தும்
கண்டித்து உணர்த்துவார்.
இந்த இடத்தில் ஆண்டவர் விசுவாசத்தை பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்றார். இதிலே பாவம் என்பது என்ன? அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்ப கர்த்தரை விசுவாசியாமல் இருப்பதுதான் இருக்கிறதுலயே மோசமான பாவம். இவனுடைய வார்த்தையை கவனிச்சீங்களாவே அதன் நல்ல வெளிப்படும். நீர் எதாயிலும் செய்யக்கூடுமானால் செய்யும்னா, இதுலே தெரியுது அவன் ஏசு கிறிஸ்துவை மெய்யான ஒரு தெய்வமாக அவன் நினைச்சிருந்தானா, இப்படிப்பட்ட வார்த்தை அவனுக்கு வந்திருக்காது. அவரை ஒரு தேவ குமாரனாய் விசுவாசித்து இருப்பானால் அவனுக்கு இப்படி ஒரு அவிசுவாசமான வார்த்தை வந்திருக்காது. அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்கிறதில் அவன் தெளிவாக இருந்திருப்பானால் இந்த வார்த்தை அவன் வாயில வந்திருக்காது. அவன் நினைச்சிருக்கிறான் எத்தனையோ பிசாசு ஓட்டுறாரு, ஏதோ வியாதிய சுகமாக்குறாரு, ஏதோ நல்லதெல்லாம் செய்யறாரு, இவர்கிட்ட போய் நம்ம ஒரு விடுதலை வாங்கிட்டு வந்துடலாம், அந்த லெவல்ல தான் வந்திருக்கிறானே தவிர, அவரை சர்வ வல்லவராக, தேவகுமாரனாக, உலக ரட்சகராக அவனால் விசுவாசிக்க முடியல. அந்த லெவல்ல தான் வந்திருக்கிறான். ஆகையினால்தான் கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை பாயிண்ட் அவுட் பண்றார். அவிசுவாசத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி நீ விசுவாசிக்கணுங்கிற, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்னு. இன்றைக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் என்பதுதான் நமக்கு பாதுகாப்பு. விசுவாசம். எத்தனையோ ஊழியம் செய்கிறவர்கள் கூட என்னிடத்தில் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், ஐயோ இந்த போய் பிசாச துரத்துனேன், அந்த பிசாசு என்ன எதை பாதிச்சிருச்சுன்னு, அந்த பிசாச துரத்துன அது எனக்கு இப்படி பண்ணிடுச்சு இப்படி பண்ணிடுச்சுவாங்க. நான் கேட்பேன், அப்படி பண்ணா இயேசு கிறிஸ்து எதுக்கு இருக்கிறாருன்னு கேட்பேன். அவங்கள நீ ஒரு சரியான நபரா இருந்தால் எத்தனை ஆவிகளையும் நீ துரத்தலாம், எந்த ஆவிகளையும் துரத்தலாம், உன்னை அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் 33 வருஷம் பல ஆயிரக்கணக்கான அசுத்தாவிகளை துரத்தியிருக்கிறேன், ஒரு ஆவியும் இதுவரையிலும் என் வாழ்க்கையை பாதிச்சது கிடையாது. தைரியம் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றார், சர்மங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:18-19 இப்படி சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். விசுவாசம் என்பது ஒரு பாதுகாப்பு வளையம். இன்னைக்கு ஆண்டவர் பேரிலே ஒரு சரியான விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நடத்தும் பொழுது அந்த வாழ்க்கையை பிசாசு ஒரு வாசல் திறக்கப்படுகிறது, அந்த நபரை பிசாசு ஆக்கிரமித்துக் கொள்ளும். அதனாலதான் நான் சொல்றேன், கர்த்தரை பின்பற்றுகிறது இது வேணும் அது வேணும்னு ஆசீர்வாதத்துக்காக பின்பற்றினா அவனுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு இருக்காது. இயேசு தெய்வம், முதல்ல அதை தெரியணும். இயேசு தெய்வம், அதுக்காக அவரை ஃபாலோ பண்ணணும். இயேசுவை தெய்வமாய் பார்த்து ஃபாலோ பண்ணுகிறவனுக்கு புரொடெக்ஷன் உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஏதாவது கிடைக்குமான்னு ஃபாலோ பண்றவனுக்கு புரொடெக்ஷனே கிடையாது. அதுதான் வித்தியாசம். கிடைக்கும், அது இது கிடைக்கும், ஆனால் பாதுகாப்பு கிடைக்காது, மெயினானது கிடைக்காது. ஆகையினாலே தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும், இயேசு தெய்வம், அந்த ஃபெய்த் நமக்கு இருக்கணும், அந்த விசுவாசம், அதுதான் நம்மை பாதுகாக்கும். இந்த தகப்பனிடத்தில் அது சுத்தமா இல்லை. அதனாலதான் இந்த மகன் சின்ன பிள்ளையாயிருக்கும் பொழுதே அசுத்தாவி பிடிச்சது. சின்ன வயசிலிருந்தே அந்த ஆவி அவனை கொல்லுவதற்கு பல முயற்சி செய்தது. கடைசியில கர்த்தருடைய கிருபையினாலே அவன் ஜீவன் போகாமல் இருந்தான். கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து விடுதலையாக்கப்பட்டான். அப்ப பெற்றோருடைய அவிசுவாசம் பிள்ளைகளுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். புரியுதா உங்களுக்கு? சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெற்றோர் அவிசுவாசிகளாக இருந்தால், கர்த்தர் பேரில் சரியான விசுவாசம் இல்லாமல் இருந்தால் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏ உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்றேன், நம்ம பிள்ளைகள் பெற்றோர் மூலம் பிள்ளைகள் மட்டும் சொல்ல முடியாது. நீங்களே சரியான விசுவாசத்தை கர்த்தர் பேரில் வைக்காமல் இருந்தால் நீங்களும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு போதகரே பாதிக்கப்பட்டார், நாங்கள் போய் விடுதலை செஞ்சோம்னு சொன்னேன். அப்போ இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, பிசாசு தோற்றன அட்டாக் பண்ணிடுச்சு, அது உண்மை ஆகும். எப்பனா அந்த நபர் கர்த்தரோடு சரியான ரிலேஷன் இல்லைன்னா அது ஆகும். அவ சிலர் கன்ஃபியூஸ் பண்றாங்க, நான் அந்த பிசாசு தோற்றன எனக்கு பாதிச்சிருச்சுன்னு. நடக்கும், இல்லைன்னு அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஆள் சரியில்லைன்னா அது நடக்கும், ஆனா அந்த குறிப்பிட்ட நபர் கரெக்டா இருந்தா நடக்காது. அதுதான் காரியம், அதுதான் வித்தியாசம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் என்பது நமக்கு பாதுகாப்பு. முதல்ல நம்முடைய ரட்சிப்பு என்பது நமக்கு பாதுகாப்பு. இரண்டாவது, கர்த்தர் பேரிலே வைக்கிற விசுவாசம் என்பது நமக்கு பாதுகாப்பு. அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பிசாசு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. மூன்றாவது, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பெண்ணை குறித்து கொஞ்சம் நம்ம கவனிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:10 வாசிக்கலாம்.
ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ,
பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ
அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு
தம்மிடத்தில் அழைத்து
ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார்.
உடனே அவள் நிமிர்ந்து
தேவனை மகிமைப்படுத்தினாள்.
போதும். இந்த இடத்தில் இந்த பெண்ணுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. முதல்ல பார்த்த கானானிய ஸ்திரீ புறஜாதி, அதனால அவளுக்கு அந்த கர்த்தருடைய பாதுகாப்பு என்ற பிளஸ்ஸிங்கே இல்லாதவள், ஆண்டவரே தெரியாது. அடுத்து வந்தவன் ஒருவேளை அவன் யூதனா இருந்திருக்கணும், ஆனால் அவனுடைய இருதயம் முழுவதும் அவிசுவாசத்தினால நிறைஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஃபேவரா நிறைய விஷயம் இருக்குது. ஏற்கனவே நாம் 16 படித்தோம், இதோ சாத்தான் 18 கட்டி இருக்கிற ஆபிரகாமின் குமாரத்தினர். அப்போ இவள் கர்த்தருடைய பாதுகாப்பை பெறுவதற்கு தகுதி உள்ளவள். கர்த்தருடைய பாதுகாப்பு இவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதமான சந்ததியிலே வந்தவள், ஆபிரகாமின் சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட்ட சந்ததி. அதனால அவளுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதத்திற்கு உரிய ஒரு பெண்ணிவம், அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ரெண்டாவது ஒரு காரியம் ஒன்று இருந்துச்சு. ரெண்டாவது காரியம், இவள் ஆபிரகாமின் குமார்த்தி மாத்திரமல்ல, ஓய்வு நாளிலே இவள் ஜப ஆலயத்திற்கு தவறாமல் வந்திருக்கிறவளாய் இருந்தாள். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இவள் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதற்கு வருகிறவளான ஒரு பெண். இது இவளுடைய லைஃப் ஸ்டைல். புரியுதுங்களா? ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, தேசிக்காக இவள் ஆசீர்வாதத்துக்கு உரியவள். இன்னொன்று, இவளுடைய வாழ்க்கை முறையும் அந்த பிரச்சனைக்கு நடுவிலும் அவ்வளவு கூன் விழுந்திருக்கிற நிலைமையிலும் அவள் தவறாமல் ஜெபாலயத்துக்கு வரா. அதுதான் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு ஒரு சின்ன தலைவலினாவே இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. ஒரு தலைவலி, ஒரு வயிற்று வலி, ஒரு இடுப்பு வலி, ஒரு கால் வலி, இதுக்கே சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. யோசிச்சு பார்க்கணும், இவளுக்கு எவ்வளவும் நிமிர முடியாத குண் டோட்டலா முதுகு வளைஞ்சு கிடக்குது. அது ஒரு நாள் ரெண்டு நாள்ல, 18 வருஷம். யோசிச்சு பாருங்க, இவள் ஜெபாலயத்துக்கு வராமல் இருப்பதற்கு இது ஒரு காரணமாக்கலாம். எனக்கு இவ்வளவு கூண் இருக்கு, நான் எப்படிங்க ஜெபாலயத்துக்கு போறது? எதிரில் இருக்கிற ஒரு நபரை கூட என்னால பார்க்க முடியல, குனிஞ்சு தரையை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எவ்வளவு நிமிர முடியாத குண்ணு, அவளுக்கு தரையை தான் பார்க்க முடியும். எதிரில் வருகிற ஒரு நபரை கூட அவளால பார்க்க முடியாது. கொஞ்ச குண் கிடையாது, சுத்தமான குண். அப்படிப்பட்ட ஒரு குணா இருக்கிறவள் அதை காரணம் சொல்லி ஜெபாலயத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த முதுகு இப்படி வளைய வச்சுட்டு நான் எப்படிங்க அங்க போறது? அவளால் உட்கார முடியாது, ஒரு சீட்ல உட்கார முடியாது. இல்ல, நடக்கிறது எவ்வளவு கஷ்டம், ஒரு சீட்ல உட்கார முடியாது. முதுகு அப்படி வளைஞ்சிருக்கும், எப்படி ஒரு சீட்ல உட்கார முடியும், ஒரு சேர்ல உட்கார முடியும்? எல்லாம் கஷ்டம் அவளுக்கு. ஆனால் அத்தனை வேதனைகள், மோசமான சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் அவ ஜெபாலயத்துக்கு வந்திருக்கிறானா, அது அவளுடைய கமிட்மெண்ட். அவ்வளவு பலவீனங்களையும் பொருட்படுத்தாமல் தெய்வ சமூகத்துக்கு அவ வந்திருக்கிறான். இது அவளுடைய கமிட்மெண்ட் குறிக்குது. அப்போ பேசிக்கா அவள் ஒரு ஆசீர்வாத சந்ததி. அவளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தேடுகிறதற்கு அந்த சனிக்கிழமை ஆகிய ஓய்வு நாளில் வருகிறதற்கு தன்னை டோட்டலா கமிட் பண்ணியிருக்கிறார். நல்ல விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எப்படி 18 வருஷமா பிசாசு பிடிக்க முடியும்? இல்ல, கவனிக்கும், நீங்கள் ஒரு தேவ பிள்ளையாவும் இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமதோடு சர்ச்சுக்கு வந்துட்டும் இருக்கலாம், ஆனாலும் கூட பிசாசு பிடிக்கவும் முடியும். அதுதான் நான் சொல்ல வரேன். இவள் ஒரு ஆவிக்குரிய சந்ததியில் இருக்கிறா, ஆபிரகாமி சந்ததியிலையும் இருக்கிறா, வார வாரம் ஜெபாலயத்துக்கும் போறா, ஆனாலும் பிசாசுக்குள்ள இருக்கிறார். அதைத்தான் நான் கன்வெர்ட் பண்ணி சொல்றேன். நீங்க ஒரு தேவ பிள்ளையாம இருக்கலாம், வார வாரம் தவறாம சர்ச்சுக்கு வந்துட்டு போலாம், ஆனாலும் பிசாசும் பிடிக்கலாம். அப்ப என்னதான் ப்ராப்ளம் இங்க? என்ன ப்ராப்ளம்? இந்த பெண் ஆபிரகாமின் சந்ததி என்ற அடிப்படை பாதுகாப்பு இருந்துச்சு. தவறாமல் தேவ சமூகத்துக்கு வருகிறதான ஒரு பாதுகாப்பு இருந்து ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. ஆனாலும் இவளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதனாலதான் பிசாசு பிடிச்சிருக்குது. இவளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லை. ஏன் ஆண்டவருடைய பாதுகாப்பு இவள் வாழ்க்கையில் இல்லை? இவள் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் ஓய்வு நாளிலே ஜபாலயத்துக்கு வந்திருப்பா. அவளுக்கு அது ரொட்டீன் ஆயிடுச்சு, பழக்கம். வார வாரம் சர்ச்சுக்கு போறது ஒரு ரொட்டீன், ஒரு பழக்கம். போகாம இருந்த ஒரு மாதிரி இருக்கும், போயிடணும். இப்படி ஒரு ரொட்டீன், போகாட்டி என்னமோ மாதிரி இருக்கு, ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கும், அதனால போயிடுறது. போறது, தன்னுடைய சீட்ல கரெக்டா உட்கார்றது, எழுந்து வந்துடுறது. தனக்குன்னு ஒரு சீட் அங்க ரிசர்வ்டா இருக்கும், கரெக்டா போறது, அந்த சீட்ல உட்கார்றது, எழுந்து வந்துடுறது. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. போவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சீட் இருக்கும், ஒரு செவத்து ஓரத்துல, ஒரு நடுவில், ஒரு பில்லர் பக்கத்துல, ஒரு நடுவில், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சீட் இருக்கும். அந்த சீட்ல கரெக்டா உட்காருவாங்க, கரெக்டா எழுந்திருப்பாங்க, வந்துட்டே இருப்பாங்க. சரியா? ஒரு பிரயோஜனம் இருக்காது. இப்படி போய் ஒரு சர்ச்சில் போய் உட்கார்றதுனாலயோ, வார வாரம் தவறாமல் போறதுனாலயோ, நான் ஒரு தேவ பிள்ளை அப்படின்ற ஒரு காரியத்தை வச்சுட்டு இருக்கிறதுனாலயோ பாதுகாப்பு வந்துடும் ஒருபோதும் நினைக்க கூடாது. புரியுதா? நான் சுவிசேஷகனாக இருக்கும்பொழுது எல்லா விதமான சபைகளுக்குள்ளையும் நான் ரவுண்ட் அடிச்சிருக்கிறேன். சிஎஸ்ஐலிருந்து எல்லா சபைகளுக்குள்ளும் போயிருக்கிறேன். ஏன்னா வென்டர் ஆக முடியாத ரெண்டே ரெண்டு சபை, ஒன்று கேத்தலிக் சர்ச்சு, இன்னொன்று சிபிஎம் சர்ச். அது ரெண்டுல தான் வெளியாட்களுக்கு ஓப்பனிங்கே கிடையாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ரெண்டு சர்ச்சில் மட்டும்தான் நான் என்டர் ஆனது கிடையாது. மற்றபடி கிட்டத்தட்ட எல்லா டினாமினேஷன் சர்ச்சுக்குள்ளேயும் நான் பேசியிருக்கிறேன். எல்லா டினாமினேஷன் சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஜபிக்கும் போது அசுத்தாய் பிடிச்சவங்க கண்டிப்பா இருப்பாங்க. எவ்வளவு ஸ்பிரிச்சுவல் டெடிக்கேட்டட் சர்ச்சிலையும் பார்த்தா பிசாசு பிடிச்சவங்க இருப்பாங்க. சிஎஸ்சி சர்ச்சிலையும் இருப்பாங்க, லுத்ரன் சர்ச்சிலையும் இருப்பாங்க, எல்லா சர்ச்சிலையும் நான் பார்த்துட்டு பிசாசு பிடித்தவங்க இருக்கிறாங்க. இப்ப இவங்களும் பாத்தீங்கன்னா தவறாமல் சர்ச்சுக்கு வர்றவங்க ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க, சர்ச்சோட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க, சர்ச்சு மிஸ் பண்ண மாட்டாங்க, சர்ச்சுக்கு உயிரை கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அசுத்தாவின் ஆதிக்கம் அவங்க மேல இருக்கும். காரணம் என்ன? ரொட்டீன். பரம்பரை கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, புரியுதல, வழி வழியா கிறிஸ்தவங்களா வந்திருப்பாங்க, தவறாம சர்ச்சு மிஸ் பண்ண மாட்டேன் பண்ணுவாங்க. ஆனாலும் ஒரு பாதிப்பு இருக்கும். ஏன்? அவருடைய வாழ்க்கையில் அது ரொட்டீனா இருக்கிறத தவிர ஆவிக்குரிய காரியத்தில் என்டர் ஆகாம இருக்கிறாங்க. கேட்கிற சத்தியத்திற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லை, கேட்கிற வசனங்களின்படி வாழ தவறிவிடுகிறார்கள். புரியுதா? நம்ம சர்ச்சை அட்டன் பண்றதுனாலயோ, நம்ம ஒரு கிறிஸ்டினா இருக்கிறதுனாலயோ பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது என்று சொல்லி நினைப்பது தப்பு கிடையாது. நாம் எவ்வளவு ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு பாதுகாப்பு. எந்த சபைக்கு போறன்றது நமக்கு பாதுகாப்பு கிடையாது. எந்த சபையில போனாலும் பிரச்சனை இருக்குது. அதாவது உங்கள் வாழ்க்கையில பிசாசு பிடிக்க முடியும் சொல்ல வரேன். எந்த சர்ச்சுக்கு நீங்க போனாலும் அந்த சபைக்குள்ளேயும் உங்களை பிசாசு பிடிக்க முடியும், உங்களை தேடி வந்து பிடிக்க முடியும். நம்ம சரியில்லைன்னா, ஆனா நம்ம கரெக்டா இருந்தால் அந்த பாதுகாப்பு நமக்கு இருக்கும். கேட்கிற சத்தியம், நல்ல ஒரு சத்தியத்தை கேட்கவும் அந்த நல்ல சத்தியத்தின்படி வாழ்கிறவர்களுமா இருந்தால் கண்டிப்பா சொல்றேன், ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். சத்தான சத்தியத்தை கேட்கணும், அந்த சத்தியத்துக்கு நம்மளை கமிட் பண்ணணும், அது இருந்தாலும் பாதுகாப்பு இருக்கும். அப்ப இந்த பெண் ஒரு யூத பெண்ணா இருந்தும் 18 வருஷம் இவள் பிசாசினால் இருக்கிறார், தவறாமல் சபைக்கு தேவாலயத்துக்கு ஜபாலயத்துக்கு போகிறவளா இருந்தும் ஏன் பாதுகாப்பு இல்லை? அவள் வந்து ஒரு பாரம்பரியமாய் அதை வைத்திருந்தாலே தவிர அவளுக்கு ஆவிக்குரிய ஒரு தொடர்பு ஆண்டவரோடு இருந்திருக்கவில்லை. யெகோவா தேவனோடு அவளுக்கு அந்த தொடர்பு இருந்திருக்கும், ஆனால் ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கும். அந்த ஆண்டவருடைய அந்த நியாய பிரமாணத்தின்படி அவள் வாழ்ந்திருப்பாள், ஆனால் அவளுக்கு அந்த பாதுகாப்பு இருந்திருக்கும், அது அவளுக்கு இல்லை. அதனாலதான் அவள் வாழ்க்கையை பிசாசு ஆக்கிரமித்தது. அதனாலே மூன்றாவது, நம்ம விசுவாசியா இருக்கலாம், சபைக்கு போலாம், அதுல பாதுகாப்பு இல்லை. நீங்கள் கேட்கிற நல்ல சத்தியம், அந்த சத்தியத்திற்கு உங்களை உட்படுத்திக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, இதுதான் உங்களை பாதுகாக்குமே தவிர வேறு எதுவும் நம்மை பாதுகாக்காது. இதுதான் நமக்கு பாதுகாப்பு. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான காரியத்தை சொல்றார். 8:32 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:32.
சத்தியத்தையும் அறிவீர்கள்,
சத்தியத்தையும் அறிவீர்கள்,
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் கேட்கிற சத்தியம், இந்த வசனம் நமக்கு விடுதலை கொடுக்கிறது. எப்படி? வசனத்தை கேட்க கேட்க, நம் இருதயத்தை திறக்க திறக்க அந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த பரிசுத்தம் நம்மை பிசாசு உள்ள நுழையாதபடிக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. அதான் ரகசியம். சத்தியம் எப்படி விடுதலையாக்கும்? நான் சொன்ன உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். யோவான் 15:3 நல்ல சத்தியத்தை நாம் கேட்க வேண்டும், அந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வசனத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கைகள், வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் மாற்றங்கள் சம்பவிக்க வேண்டும். இது இருக்குமானால் பிசாசு நம்மளை டச் பண்ண முடியாது. என்னதான் சத்தியம் கொடுக்கப்படுகிற சபையில் போய் நம்மளை இருதயத்தை நம்ம அடைச்சு கொண்டு உட்கார்ந்து இருந்தோம்னா பிசாசு கண்டிப்பா பாதிக்கும். அதான் காரியம். ஆகையினாலே பிசாசு இவளை பாதித்ததற்கு காரணம், இவள் வாழ்க்கையில் சத்தியத்திற்கு அவள் இடம் கொடுத்து அதன்படி வாழ தவறி இருக்கிறாள். அதனாலதான் பிசாசு அவளை பிடித்தது. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு ஒரு நபரை பிடிக்கிறது என்றால் பல காரியங்கள் இருக்கிறது, பல விஷயங்கள் இருக்கிறது. இதில் ஒவ்வொரு காரியத்தை பார்த்தா இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க நினைக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5:1 வாசிக்கலாம்.
பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன்
பிரேத கல்லறையிலிருந்து
அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம்
விலங்குகளினாலும்
சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது.
இது ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை. பைபிள்லேயே இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு சேலஞ்சா இருந்ததான ஒரு ஈவெண்ட் இது, சம்பவம் இது. கதரேனனுடைய கடற்கரையில் இயேசு கிறிஸ்து போய் இறங்குறார். அந்த இடத்திலே பிசாசு பிடித்த ஒருவன் இருக்கிறான். அவனை அடக்க ஒருவராலும் கூடாது இருந்தது. அவன் இருக்கிற இடத்துல அந்த வழியில எல்லாம் கிராஸ் பண்றதுக்கே பயந்திருப்பாங்க. ஏன்னா அவன் கொடூரமானவனாய் இருந்தான். கல்லுகளை எடுத்து தன்னையே காயப்படுத்திட்டு இருந்தான். சில நேரத்தில் அவனை சங்கிலி போட்டு கட்டிடுவாங்க, ஒருவேளை அவன் தூங்க போட்டு செஞ்சிருவாங்களோ நம்ம தெரியல. ஆனால் எழுந்தவுடன் இந்த சங்கிலிகளை அறுத்து போட்டான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் கட்டப்பட்டிருந்தும் அதை அறுத்து போடுகிறான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்துச்சு. அப்படின்னு என்ன, பிணத்தை எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்திருந்திருக்கிறான். அவங்ககிட்ட எந்த ஒரு மனுஷனும் நெருங்கி போக முடியாது. என்னவென்ன செஞ்சிருவான், அப்படிப்பட்ட ஒரு யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை. இப்ப இந்த சூழ்நிலையில் இவனுக்கு ஏன் இது வந்திருக்க வேண்டும்? சிலது ஒப்பு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, அதாவது முன்னோர்களின் சாபக்கட்டுகள் ஒரு நபருக்குள் பிசாசை கொண்டு வரும். இவனுடைய பெற்றோரோ அல்லது முன்னோர்களோ, தாத்தா பாட்டியும் முன்னோர்களோ மிகப்பெரிய ஒரு மோசமானவர்களாக இருந்திருக்கணும். மற்றவர்களுக்கு பில்லி சூனியம் வைத்து சில குடும்பத்தை அழித்தவர்களாக இருக்கலாம், கொலை செய்தவர்களாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு சாபம் இருக்கும். இப்ப நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன். அம்பத்தூர்ல நாங்கள் போயிருந்த அந்த சபை, அந்த சம்பவத்தை நான் சொல்ல ஃபர்ஸ்ட் நினைக்கல, ஆனா இப்ப அதுக்கு அது ஆப்டா இருக்கிறதுனால இப்ப சொல்றேன். அந்த பிள்ளைக்கு இப்ப அடுத்த வாரம் கல்யாணம் என்று சொன்னனே, அந்த பிள்ளையுடைய ஹிஸ்டரி உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். அப்ப அந்த பிள்ளையை வயசு கிட்டத்தட்ட 14 இருக்கும். 16 8 படிக்கிறா அப்படின்னா என்ன சொல்றது, 13-14 வயசு, 8 படிச்சுட்டு இருந்தா. பார்க்க ஒரு சின்ன பிள்ளை, ஷார்ட்டா, ஒரு 8 படிக்கிற அப்படின்னா 13-14 வயசு தான். அவளுக்கு ஏன் அந்த அசுத்தாவி அவ்வளவு பயங்கரமா பிடிச்சது? அன்னைக்கு நாங்க போன அன்னைக்கு அட்டம்ப்ட் பண்ண அன்னைக்கு எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியல. பயங்கர, நாங்க இத்தனைக்கும் எல்லாம் ஜென்ஸ் போயிருந்தோம், ஒரு 6-7 பேர் போயிருந்தோம், அத்தனை பேரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பிள்ளைக்கு நான் ஜெபிக்கிறதுக்கு இறங்கி அந்த பிள்ளைக்கு ஜெபிக்க போய் அந்த பாஸ்டர் பாதிக்கப்பட்டிருந்தாரு. அந்த பிள்ளை கிட்ட போய் அப்படி தலையில் டச் பண்ண சரணு பின்னாடி வந்தார். வந்து நீ என்ன பார்த்து இப்படி முறைச்சிட்டு கத்திட்டு இறங்கி ரோட்ல ஓட ஆரம்பிச்சிட்டா. உடனே இவங்க லெனின் மட்டும் இவங்க எல்லாம் துரத்திட்டு போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. பிடிச்சிட்டு வந்து திருப்பியும் ஜெபிக்க நிக்க வைக்கும்போது திருப்பியும் கையை உதறிட்டு இந்த பக்கம் கதவுல வழி இன்னொரு டோர் இருக்குது, அந்த பக்கம் வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டா. அங்க போனா அது ஓபன் ஸ்பேஸ், அங்க போய் குதிச்சாலும் அவளுக்கு சரியான அடிபடும். நல்லவேளை இவங்கெல்லாம் துரத்திட்டு ஓடி போய் அவள் அங்கேயும் பிடிச்சாங்க. கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா அவளுக்கு ஏதோ பெரிய சேதாரம் வந்து இருக்கும். இந்த பக்கம் ஹைவேஸ் வேற, அப்படி ஓடுகிற துரத்தி பிடிச்சாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளையை அப்புறம் அலக்கழிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னு அலக்கழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி உருண்டு பயங்கரமா அலக்களிக்க ஆரம்பிச்சது. என்ன செய்தாலும் டீல் பண்ண முடியல. இந்த பிள்ளைக்கு ஜெபிக்கும் போது இன்னொரு பெண்ணு கொண்டிருந்து பிசாசு அங்கிருந்து பேசுது, போயிடாத நீ போயிடாத அப்படிங்குது. இந்த ஆவிக்கு அதுக்கு கமெண்ட் கொடுக்குது, சப்போர்ட் பண்ணுது, நீ போயிடாத நான் இருக்கிறேன் நீ போயிடாத அப்படிங்குது. இதெல்லாம் நான் கண்ணால பார்த்தோம், அதை சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த ஆவிகள் ஒன்னோடு ஒன்று லிங்க் இருக்குது. எனக்கு என்ன பண்றதுனே புரியல, ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா போராடிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அந்த பாஸ்டரோட ஒய்ஃப் என்னை கூப்பிட்டாங்க, கொஞ்சம் வாங்க தனியாக கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், ஏன்னா நாங்கள் அந்த இடத்துல ரொம்ப போராடிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு காரியத்தை சொல்றேன், இவளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு, அந்த வயசுக்குள்ளேயே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையிலேயே அவள் வாழ்க்கை தவறாக போய் ஒரு குழந்தை உண்டாகி அந்த குழந்தை அபார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 13 வயசுல ஃபர்ஸ்ட் அவளுடைய லைஃப சொன்னாங்க. எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு, இது நடந்திருக்கிறது. அந்த பாஸ்ட் வயதுக்கு அது தெரியுது. அடுத்த காரியம், அவளுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் பாண்டேஜ் வந்து அவளை தப்பான பாதையில் கொண்டு போச்சு என்று பார்த்து சொன்னாங்க. அவளுடைய தகப்பன் சொத்து விஷயமாக அந்த உடன் பங்காளியாயிருந்த அவருடைய ஒரு நபர், சொத்து விஷயத்தில் குடும்பத்தில் இருந்த ஒருத்தரை வெட்டி கொலை செய்து போட்டார். சொத்துக்காக சொந்த குடும்பத்தில் இருந்த ஒரு நபரை அவருடைய தகப்பன் வெட்டி கொலை செய்து போட்டார். கொலை செய்த பிறகு அந்த வெட்டி கொல்லப்பட்ட நபருடைய மனைவி இந்த குடும்பம் அழிவதற்காக சூனியம் வச்சிட்டாங்க. இந்த குடும்பத்திலே 3 பெண் பிள்ளைகள். சூனியம் பண்ணுன முதல் பெண் திடீர்னு இறந்து போனா, சடன வாலிப பொண்ணு. ரெண்டாவது பிள்ளை திடீர்னு இறந்து போனா, வாலிப பொண்ணு. ரெண்டு பிள்ளைங்க இறந்துட்டாங்க. அதன் பிறகு இந்த பிள்ளைக்கு என்னவென நடந்திருக்கும். அப்ப அந்த மனுஷன் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அவனுடைய தம்பி, அதை இந்த பிள்ளைக்கு சித்தப்பா, இந்த பிள்ளையை கொண்டு வந்து தங்க வீட்டில் வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒருத்தன் தகப்பன் ஜெயிலுக்கு போயாச்சு, ரெண்டு அக்காங்க இறந்து போயாச்சு, இந்த பிள்ளை அனாதை போல ஆயிட்டா. அவளை கொண்டு வந்து தான் இவங்க தங்க வீட்டில் வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த பிள்ளைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டேஜ் இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, தகப்பனுடைய ரத்தப்பழியின் அந்த சாபம், அந்த சாபம் இவளுக்கு விரோதமாக பேசிட்டு இருக்குது. அந்த ரத்தப்பழி இவளுக்கு விரோதமாய் பேசிட்டு இருக்குது. அதற்காக அவங்க செய்யப்பட்டதான அந்த சூனியம் அதற்கு ஆதரவாய் வந்திருக்கிறது. எல்லாம் சேர்த்து அந்த பிள்ளையின் வாழ்க்கையை மகாமோசமான அடிமட்டத்தில் கொண்டு போச்சு. ஆனா ஆண்டவருடைய கிருபை இருந்ததுனாலே அந்த மகள் மீட்கப்பட்டா, பைபிள் காலேஜில் சேர்க்கப்பட்டா, அதன் பிறகு படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கிற அன்னைக்கு நான் அந்த பிள்ளையோட போன்ல பேசினேன், போன வாரம் பேசினேன். கர்த்தர் விடுதலையாக்கி நல்ல நிலைமையில கொண்டு வந்திருக்கிறார். அவளுக்கு சீக்கிரத்தில் அடுத்த மாசம் என்னமோ கல்யாணம் நடக்க போகுது. இப்படி கர்த்தர் அவளை ஊழியத்தின் பாதையில் கொண்டு வர போறார். அடுத்து சொல்ல போனா அவள் காரியங்கள் ஊழியத்தில் போக போகுது. ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னா, முன்னோர்களின் சாபம் சந்ததியை நாசப்படுத்திடும். அசுத்தாமிகள் இறங்கி கிரியை செய்யும். இந்த மனுஷன் இந்த கதரேனுடைய கடற்கரையில் இருந்தவனுக்கும் இதுதான் இருந்திருக்கும் காரணம். அதனாலதான் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சாப கட்டுக்குள் அவன் இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து தகுந்த நேரத்தில் வந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது முன்னோர்களின் சாப கட்டுகள் பிசாசின் ஆதிக்கத்தை கொண்டு வரும். அதனால பல ரீசன் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான். ரீசன் பலது இருக்கலாம், சொல்யூஷன் ஒண்ணுதான். உண்மையாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வேத வசனத்தினால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பி அனுதினமும் ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம்னா எதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை காப்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நல்ல மாலை நேரத்திலும் நமக்கு நடுவில் இருக்கிறார். பிசாசு ஏன் ஒரு நபரை பிடிக்கிறான் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 4 விஷயங்களை பார்த்தோம். கானானிய ஸ்திரீ, அவளுக்கு ரட்சிப்பு என்கிற ஒரு காரியம், மெய்யான தெய்வத்தை அறியாத ஒரு நிலைமையில் இருந்தா, புறஜாதியா இருந்தா. அதனால அவருடைய மகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அந்த ஆவி அந்த மகளை பிடித்தது. இரண்டாவது பார்க்கும் பொழுது ஒரு தகப்பன் தன்னுடைய வாலிப மகனை கொண்டு வருகிறான். அவனுக்கு கர்த்தர் பேரிலே விசுவாசமே இல்லை. தெய்வ நம்பிக்கை, விசுவாசம், யெகோவா தேவன் மேல் ஒரு விசுவாசம் எதுவுமே அவனுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவையும் அவன் விசுவாசிக்கவே முடியல. அவனால் அவனே அறிக்கையிடுகிறான், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அதனாலதான் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லாமல் அந்த மகன் பிசாசினால் பாதிக்கப்பட்டான். மூன்றாவது, 18 வருஷமாய் கூன் விழுந்த பெண், பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவளை கூன் விட வைத்திருந்தது. ஏன்? அவள் யூத பெண்மணியாய் இருந்தாள், தவறாமல் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்துக்கு போகிறவளாய் இருந்தாள், ஒரு ரொட்டீன். ஆனாலும் அவள் கேட்ட சத்தியத்திற்கு தன்னை உட்படுத்தி, கேட்ட வார்த்தையின்படி அவள் தன்னை வாழ ஒப்பு கொடுத்திருப்பாள். ஆனால் இந்த நிலைமை அவளுக்கு வந்திருக்காள். அப்படி இருக்கும்பொழுது அவள் தன்னுடைய வாழ்க்கையில் வசனத்தை கேட்டா, தேவாலயத்துக்கு போனா, எல்லாமே இருந்துச்சு. யூத பெண்மணியா இருந்தும் பாதுகாப்பு இல்லாததற்கு காரணம், சத்தியத்தை அவள் அறியவில்லை. சத்தியத்தை அறிந்தால் விடுதலையோடு வாழ முடியும். வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைத்துக் கொண்டிருந்தால் பிசாசு நம்மை தொட முடியாது. காரணம், வேத வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. நான்காவதாக, முன்னோர்களின் சாபம். இந்த லேகியோன் கதரேனுடைய கடற்கரையில் இருந்தவன், ஒருவராலும் அடக்க முடியாத நிலைமையில் இருந்தவன். கண்டிப்பாக இது முன்னோர்களின் சாபத்தினால் வந்த நிலைமை தான் இது. இவருடைய முன்னோர் கொலைப்பாளர்களாக இருந்திருப்பாங்க. இவருடைய தகப்பனோ அல்லது முன்னோரோ யாரோ ஒருவர் கொலைப்பாளர்களாக இருந்திருப்பாங்க. இரத்த பழியை சுமந்திருப்பாங்க. பலவிதமான குடும்பத்தை மாந்திரீகம் செய்து அழிச்சிருப்பாங்க. என்னமோ செஞ்சிருக்கிறாங்க. அந்த சாபம் தான் இவன் மேல் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இறங்கிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் தான் கிருபையாய் வந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். இப்படி எல்லா காரியத்திலும் பிசாசுகளுக்கு வாசல் திறக்கப்படும் பொழுது நாம் கவனத்தோடு கர்த்தரை பின்பற்ற வேண்டியது அவசியம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் கூட தேவரீர் எங்களோடு கூட நீங்க இருந்து எங்களுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி நாங்கள் பாதுகாப்போடு உம்முடைய சமூகத்தில் இருப்பதற்காக எங்களுக்கு நீங்க காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எங்களை உணர்த்தி எச்சரித்து உம்முடைய வழிகளிலே எங்களை ஜாக்கிரதையோடு உம்முடைய பாதுகாப்புக்குள் இருக்க வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நீங்களே மகிமைப்படுங்க. சகல துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய பந்தி காலையில் வராதவர்களுக்காக